நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வான்மீயரோடு நற்றாள் காசி நந்தி தேவர், நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதிச்சேந்தனரம்மை காக்கவே, சமாதிச்சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொர்வசமாதி அடைந்த நேருளம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படிக்கும் சத்சங்கமாகவோ அல்லது வரும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து கேள்விகளுக்கு விடை காண்பதாகவோ அமையும். அதுபோலவே சென்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரு அன்பர் இரண்டு கேள்விகள் அனுப்பியிருந்தார். நாங்கள் சென்ற ஞாயிற்றுக்கிழமை ஐந்தெழுத்தை பற்றி பார்த்ததால் அதை பார்க்க முடியவில்லை. ஆகவே இந்த வகுப்பில் அந்த இரண்டு கேள்வியையும் எடுத்துக்கொள்வோம். அந்த அன்பர் கேட்டது முதலாவது கேள்வி, பிரகிருதி மாயையை பற்றி சிறிது மீண்டும் சொல்வீர்களா என்று. ஆகவே பிரகிருதி மாயையை பற்றி ஓரளவு இன்று பார்ப்போம். அதை பற்றி முதல் பார்த்திருக்கின்றோம் இரண்டு தடவை. இருப்பினும் அந்த அன்பர் கேட்டதற்காக மறுபடியும் ஒரு முறை. இந்த பிரகிருதி மாயை இரண்டு வகைப்படும் என்று பார்த்திருக்கின்றோம். ஒன்று சுத்த மாயை, அசுத்த மாயை. இந்த அசுத்த மாயைக்கு சுத்த மாயைக்கு கீழ் சுத்த தத்துவங்களும் இறைவனால் இயக்கப்படும் தத்துவமும், அசுத்த மாயைக்கு கீழ் வித்யா தத்துவமும் சக்தியால் செயல்படுத்தப்படும் விடயங்களை இருக்கும் விடயங்களாகிய வித்யா தத்துவங்களும் உண்டு. அந்த அசுத்த மாயையில் ஒரு பகுதி கலை, வித்தை, அராகம், காலம், நியதி, புருடன், மாயை என்று ஏழு இருக்கின்றது. அதில் கலை என்ற தத்துவத்துக்கு கீழ் வருவதுதான் இந்த பிரகிருதி மாயை. ஆகவே அசுத்த மாயையின் ஒரு பகுதி என்றே நீங்கள் நினைக்க வேண்டும். இந்த பிரகிருதி மாயை அசுத்த மாயையின் ஒரு பகுதி, அதாவது அசுத்த மாயையின் ஒரு தூள பொருள், அதாவது காரியமாக இருக்கின்றது என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்கின்றார். அதாவது அசுத்த மாயை இந்த அசுத்த மாயை ஒரு சூட்சுமமாக இருந்தால் காரணமாக இந்த பிரகிருதி மாயை என்பது காரியமாக அமைகின்றது என்று மாயையை பொறுத்தவரையில் அந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதைவிட இந்த பிரகிருதி மாயையை மூல பிரகிருதி என்றும் சொல்வார்கள். ஏனென்றால் இதிலிருந்துதான் எங்களுடைய தத்துவங்களே தொடங்குகின்றது. அதாவது இறைவன் ஆன்ம தத்துவத்தில் இருந்து தொடங்கி வித்யா தத்துவத்திற்கு சென்று அங்கிருந்து தன்னுடைய சுத்த தத்துவத்தில் இருந்து இயக்குகின்றார். அதை மூல பிரகிருதி என்றும் சொல்வார்கள். ஆகவே இது வித்யா தத்துவத்தில் ஒன்றான கலை தத்துவத்தில் இருந்து தொடங்குகின்றது என்று பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இந்த மூலப்பிரகிருதி மாயையை ஆன்ம தத்துவம் என்று சொல்கின்றோம். இங்கு 24 தத்துவங்கள் அதற்குள் அடங்கும் கருவிகள் உண்டு. 36 தத்துவங்களில் 24 தத்துவங்கள் இதற்குள் அடங்குகின்றது. இதை இயக்குபவர் இறைவன் அருளால் ஒருவரை நியமித்திருத்தான். இந்த தத்துவத்தை இயக்குகின்றார் பிரகிருதி மாயை ஆன்ம தத்துவத்தை. அவருடைய பெயர் ஸ்ரீகண்ட உருத்திரர் என்றும் பார்த்திருக்கின்றோம். ஆகவே இந்த ஆன்ம தத்துவத்தை இந்த நண்பர் கேட்டபடியா இன்னும் சிறிய விளக்கத்தை நான் பார்த்து விடுவோம். இந்த ஆன்ம தத்துவத்திற்குள், அதாவது இந்த பிரகிருதி மாயைக்குள், அந்த கரணங்கள் 4, ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, தன் மாத்திரைகள் 5, பஞ்சபூதங்கள் 5 24 இருக்கின்றன. 36 தத்துவங்களில் 24 தத்துவங்கள் இங்கே அமைந்திருக்கின்றது. அதைவிட இந்த அந்த கரணங்கள் என்று பார்த்தால் அதன் விளக்கத்தை மீண்டும் பார்த்து விடுவோம். இங்கு 4 கருவிகள் இருக்கின்றது. அவை மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். அதுவும் எல்லோரும் பார்த்திருக்கின்றோம், எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அதைவிட இந்த அகங்கார தத்துவத்தில் 3 தத்துவங்கள் இந்த இவற்றை உருவாக்குகின்றது என்று பார்த்திருக்கின்றோம். அதனுடைய பெயர்களை இங்கு சொல்லிவிடுகின்றேன். தைசதம், வைகாரிகம், பூதாதி என்று 3. இதில் தைசத அகங்காரத்தில் தோன்றும் தத்துவங்களாக, அதாவது பிரகிருதி மாயைக்குள் இது நடக்கின்றது, தோன்றும் தத்துவங்களாக ஞானேந்திரியங்கள் 5, மனம் என்று சொல்லப்படும் அந்த கரணமும் உண்டு. அதே போல வைகாரிக அகங்காரத்தில் தோன்றும் தத்துவங்களாக கண்மேந்திரியங்கள் 5. அதே போல் இறுதியாக இருக்கும் அகங்காரத்தின் பேர் பூதாதி அகங்காரம் என்று சொல்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். இதில் தோன்றும் விடயங்கள் தான் தன்மாத்திரை 5, பஞ்சபூதங்கள் 5. ஆகவே இந்த 24 தத்துவங்களும் இவற்றில் தோன்றுகின்றன, இவை மூலமாக தோன்றுகின்றன. இனி நாங்கள் கருவிகளை பார்ப்போமாக இருந்தால், எங்களுடைய அறிகருவிகளாக, புறக்கருவிகளாக இந்த மாயைக்குள் இருப்பது, அதாவது ஆன்ம தத்துவத்திற்குள் இருப்பது 5 விடயங்கள். அவைதான் எங்களுடைய மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று படித்திருக்கின்றோம். இதை புறக்கருவிகள் என்று சொல்லுகின்றோம், அறிகருவிகள் என்றும் சொல்லுகின்றோம். அதற்கடுத்ததாக இந்த புறக்கருவிகளிலிருந்து வரும் விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய விடயங்களில் உட்கருவிகள் உள்வாங்குகின்றது. அவைதான் அந்த கரணங்கள் என்று பார்த்திருக்கின்றோம். ஆகவே அந்த கரணத்துக்குரிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 கருவிகளும் முறைப்படி ஒன்றிலிருந்து ஒன்றாக அவை உள்ளுக்குள் எடுத்து அதை பரிசீலித்து இறுதியாக புத்தி தீர்மானிக்கின்றது எங்களுக்கு என்ன விடயம் தேவை, என்ன விடயம் தேவையில்லை என்று அந்த நேரத்தில். இதேபோல் நாங்கள் இனி உட்கருவிகளை பார்ப்போமாக இருந்தால், இன்னொரு விடயத்தையும் சைவ சித்தாந்தம் சொல்லித்தந்திருக்கின்றது அடிப்படை கருத்தில். அதாவது இந்த உட்கருவிகளை இயக்குவது, இந்த 4 கருவிகளையும் வித்யா தத்துவத்தில் இருக்கும் கலைகள், அவை கலை, வித்தை, அராகம் என்ற 3 தத்துவங்களும், கலைகள் அல்ல தத்துவங்கள், கலை, அராகம், வித்தை என்ற இந்த 3 தத்துவங்களும் தான் தூள் தூ சூட்சுமமாக இருந்து இயங்க எங்களுடைய பிரகிருதி மாயையாகிய ஆன்ம தத்துவத்தில் அது ஸ்தூலமாக தொழிற்படுகின்றது எங்களுடைய உடலில். ஆகவே காரணம் அங்கு இருக்கின்றது என்று படித்திருக்கின்றோம். வித்யா தத்துவத்தில் இருக்கின்றது, அதாவது இச்சை, அறிவு, செயல், இந்த 3 விடயங்களும், கலை, அராகம், வித்தையில், அவை 3 இந்த மாயை பிரகிருதி மாயையில் இருக்கும் ஆன்ம தத்துவத்தில் இருக்கும் தத்துவங்களை இயக்குகின்றது என்று பார்த்திருக்கின்றோம். இவற்றை எல்லாம் மேலிருந்து இயக்குபவர் யார் என்றால் இறைவன். அதுதான் சுத்த தத்துவத்தில் இருந்து இறைவன் இயக்குகின்றார் என்றும் பார்த்தோம். ஆகவே இந்த பிரகிருதி மாயையை பற்றி இந்த அன்பர் கேட்டபடியால், பிரகிருதி மாயையில் இருக்கும் தத்துவங்கள் எப்படி இருக்கின்றன, எப்படி அமைந்திருக்கின்றன, எப்படி இயங்குகின்றன என்று ஒரு சுருக்கமான விடயத்தை இன்று பார்த்தோம். அதைவிட நாங்கள் இந்த அவத்தைகள் என்று பார்த்திருக்கின்றோம் ஒரு வகுப்பில், இன்னொரு வகுப்பில் பார்க்கப் போகின்றோம். அதற்காக இந்த அறிகருவிகளும் செயற்கருவிகளும் ஆகிய ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்களின் செயல்பாடுகளை ஒரு பெயரில் சைவ சித்தாந்தத்தில் அழைப்பார்கள். அதாவது ஞானேந்திரியங்களாகிய அகக்கருவியின் செயல்பாட்டை சந்தாதி என்றும், கர்மேந்திரியங்களாகிய செயற்கருவிகளின் செயல்பாட்டை வசனாதி என்றும் சொல்வார்கள். அதை ஏன் இங்கு குறிப்பிடுகின்றேன் என்றால், இந்த சந்தாதி வசனாதி என்பது எங்களுடைய உடல் இயக்கத்தில் எங்கு இந்த கருவிகளின் நிலைகள் எப்போது நிற்பாட்டப்படுகின்றன, எப்போது தொடங்கப்படுகின்றது என்று நாங்கள் அவத்தைகளில் படிக்கும்போது இந்த ரெண்டு சொற்களும் முக்கியம். இந்த ரெண்டு சொற்களும் எங்கு அடங்கி இருக்கின்றது, இந்த பிரகிருதி மாயையாகிய ஆன்ம தத்துவத்தில் இருக்கின்றதற்காக அதை இப்போது இங்கு கொண்டு வருகின்றேன். ஆகவே இந்த அன்பர் கேட்டதின்படி பிரகிருதி மாயையை பற்றி சிறிது சொல்வீர்களா என்பதற்கு இது ஒரு குறுகிய விளக்கம். இதை நாங்கள் முதல் விரிவாக பார்த்திருக்கின்றோம், இன்னும் பல இடங்களில் பார்க்கப் போகின்றோம். இன்றையான் கேள்விக்கு இதை பதிலாக கொடுக்கின்றேன். அடுத்த கேள்வியை வைத்திருந்தார். அதாவது இந்த சைவ சித்தாந்தம் நாங்கள் படித்து கொண்டிருக்கின்றோம் இப்போது, இதை எங்களுடைய இளைய சமுதாயத்தினருக்கு அல்லது இன்றைய சமுதாயத்தினருக்கு எவ்வாறு விளங்கப்படுத்தலாம், எவ்வாறு இதனுடன் அவர்களை தொடர்புக்கு கொண்டு வரலாம் என்பது இந்த அன்பருடைய கேள்வி. இது நல்ல கேள்வி, ஆனால் இதற்கு நேரடியான பதில்கள் அல்ல இல்லை, ஆனால் கொண்டு வரலாம். இதற்கு முதல் என்ன செய்ய வேண்டும், இந்த விடயத்தை நாங்கள் எப்படி அறிந்திருக்கின்றோம் என்பது என்று எங்களை பார்ப்போம். முதலாவது நாங்கள் இளம் சமுதாயத்தினரிடம் போக முதல், ஏனென்றால் எங்களுக்கு இது விளக்கம் இருந்தால்தான் இளம் சமுதாயத்தினரை நாங்கள் இதற்கு கொண்டு வரலாம். எங்களுக்கு விளக்கம் இல்லாமல் நாங்கள் இளம் சமுதாயத்தினருக்கு இதை சொல்லிக் கொடுக்க போனால் அதில் வெற்றி பெற முடியாது. ஆகவே எங்களுக்கு இது என்ன நடக்கின்றது, ஏனென்றால் அவர் இந்த ரெண்டு கேள்வியையும் கேட்டிருக்கின்ற ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய கேள்வி. ஏனென்ற ஆன்ம தத்துவங்கள் தான் எங்களுடைய இயக்கம். அந்த இயக்கத்தை நாங்கள் அறிந்து இப்போது சந்தோஷப்படுகின்றோம். அதை எங்கு பாவிக்க முனைகின்றோம், எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆன்மீக இடத்திலும் பாவிக்கின்றோம். ஆன்மீக வளர்ச்சிக்காக எங்கு முதல் பாவிக்கின்றோம் இந்த சைவ சித்தாந்தம் சொல்கின்றது, எங்களுடைய வாழ்க்கையில் பாவிக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கை என்ன, அதுதான் இளம் சமுதாயத்தினருடைய வாழ்க்கையும். ஆகவே நாங்கள் இவற்றை உணர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில் இவற்றை கொண்டர வேண்டும். இந்த தத்துவங்களை உணர்ந்து எப்படி இந்த உடல் செயல்படுகின்றது, எப்படி இந்த உடல் இயக்கம் நடக்கின்றது, எப்படி வினைகள் வேலை செய்கின்றன, எவ்வாறு இவையெல்லாம் வந்தது என்று நாங்கள் முதல் உணர வேண்டும். உணர்வதென்றால் முழுமையாக உணர தேவையில்லை, ஒத்துக்கொண்டிருக்கின்றோம் கேட்டல் மூலமாக. ஆனால் நாங்கள் எங்களுடைய அறிவை தீட்ட வேண்டும், அதன் பிறகுதான் இளம் சமுதாயத்தினருக்கு நாங்கள் இந்த விளக்கத்தை கொடுக்கலாம், அல்லது நீங்கள் அவர்களிடமிருந்து தவறி விடுவீர்கள். ஏனென்றால் அவர்கள் புத்திசாலித்தனமாக இந்த உலகியலில் இருந்து, விஞ்ஞானத்தில் இருந்து பல கேள்விகளை தூக்கி எறியும் போது உங்களால் முழுமையாக பதில் சொல்ல முடியாது. ஏதோ அறக்குறையாக நீங்கள் துவக்கினாலும் இறுதியில் அது வெற்றியில் முடியாது. ஆகவே நீங்கள், அதாவது நாங்கள் இதை முழுமையாக உணர வேண்டும். அதைத்தான் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து தந்திருக்கின்றது, கேட்டல் அறிவு மூலம். அதாவது இந்த 36 தத்துவங்கள் தான். பெரிய அளவுக்கு சமாதி முத்தி என்றெல்லாம் போக தேவையில்லை சிறார்களுடன். வாழ்க்கை, வாழ்க்கையில் இது எங்களுக்கு எங்கு உதவுகின்றது இந்த தத்துவங்கள், அதை நாங்கள் முழுமையாக தெரிந்து கொள்வோமாக இருந்தால், முழுமை என்றால் முழுமையாக தெரிந்துதான் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று இல்லை, ஆனால் அறிவளவிலாவது இது எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை தெரிந்துவிட்டால் ஓரளவு நாங்கள் சிறார்களுக்கு இதை கொடுக்கலாம். ஆகவே இது வாழ்க்கைக்குரியது, சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம், அதன் வழி செல்கின்றோம். ஆனால் எவ்வளவு தூரம் அதை செயலுக்குள் கொண்டு வருகின்றோம் என்பது அவரவருக்குத்தான் தெரிந்த விடயம். அதற்கு மேலாக கிரியாயோகம் செயலில் இருக்கின்றது. அதை அறிந்தவுடன் தியரியை அறிந்தவுடன் பிராக்டிக்கல்ஸ் ஆக செய்வதற்கு கிரியாயோகம் கையில் இருக்கின்றது. ஆகவே எங்களிடம் லெபோரட்டரி என்று சொல்லப்படும் பரிசோதனை கூடம் இருக்கின்றது. அதில் நாங்கள் எங்களை பரிசோதிக்கின்றோம், பரிசோதிக்க வேண்டும். அதன் பின்னால் தான் சிறார்களுக்கு நாங்கள் இதை கொடுக்கலாம் இந்த விஞ்ஞான உலகத்தில். ஆனால் இரண்டு மூன்று அடிப்படை கருத்துக்களை மாத்திரம் அவர்களுடைய சிந்தைக்குள் புகுத்தி விடலாம். நீங்கள் நாங்கள் எங்கிருந்து வந்தோம், என்ன செய்கின்றோம், எங்கே போகின்றோம், இது சிறார்கள் சிந்திக்கலாம். அவர்களுடைய பதில்களையும் உங்களுக்கு தரலாம், விஞ்ஞான முறையிலோ அல்லது அவர்களுக்கு விளங்கிய முறையிலோ. அவற்றை நீங்கள் அவதானிக்க வேண்டும். எப்படி இதை நினைத்து கொண்டிருக்கின்றார்கள்? அப்பா அம்மாவால் தான் நாங்கள் உருவாகி இருக்கின்றோம். ஆகவே எங்களுக்கு உருவாக்கத்துக்குரிய காரணம் அப்பா அம்மா தான். அவர்களுடைய குணங்கள் தான் எங்களிடம் இருக்கும். அவர்கள் நல்லவர்கள் என்றால் நாங்கள் நல்லவர்கள், அவர்கள் கெட்டவர்கள் என்றால் நாங்கள் கெட்டவர்கள், அவர்கள் படித்தவர்கள் என்றால் நாங்கள் படித்தவர்கள், அவர்கள் படிக்காதவர்கள் என்றால் நாங்கள் படிக்காதவர்கள். ஏனென்றால் இது ஜீன் தியரி, விஞ்ஞானம் என்று நினைக்கக்கூடாது. அது உங்களுடைய முதலாவது ஸ்டெப் பிள்ளைகளுக்கு நீங்கள் அணுகும் போது. ஏனென்றால் படித்த குடும்பத்தில் பிறந்தவ குழந்தைகள் எல்லாம் படிப்பில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்று விஞ்ஞானம் சொன்னாலும் அது உண்மை அல்ல. அந்த குடும்பத்தை எடுத்து பார்த்தால் எல்லோரும் படிப்பில் சிறந்திருக்க முடியாது. அப்போது அந்த ஜீன் எங்கு சென்றது? அதே போல் ஒரு நல்ல குடும்பத்தில், ஒரு ஆச்சாரமான குடும்பத்தில், பிராமண குடும்பம் என்று உதாரணத்துக்கு எடுப்போம், அதில் பிறந்த பிள்ளை மாமிசம் சாப்பிட்டு கொண்டு நண்பர்களுடன் திரியும். அதே நேரம் மாமிசம் சாப்பிட்டு கொண்டிருக்கும் ஒரு குடும்பத்தில் பிறந்த பிள்ளை பிராமண பிள்ளை மாதிரி இறை பக்தியில் இருக்கும். இது எப்படி நடக்கின்றது? விஞ்ஞானம் இதற்கு என்ன என்ன விடை சொல்லப் போகின்றது? அப்படி நீங்கள் தொடங்கலாம் அவர்களுடைய வாழ்க்கை முறையை வைத்து. ஏனென்றால் பிராக்டிக்கலாக அவர்கள் சிந்திக்க வேண்டும், அதற்கு அவர்கள் பதில் தர வேண்டும், நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் அடுத்த பதில் என்னென்று. ஆகவே அது உண்மை இல்லை என்பது அவர்களுக்கு புலப்பட வேண்டும். அப்போ இதெல்லாம் எப்படி நடைபெறுகின்றது? நாங்கள் ஏன் கனடாவில் பிறந்திருக்கின்றோம், மற்றவர்கள் ஏன் எத்தியோப்பியாவில் பிறந்திருக்கின்றார்கள்? அதுவும் உயிர்தானே, நானும் உயிர்தானே. அங்கிருக்கும் அப்பா அம்மாவால் அவர் பிறந்தார், இங்கிருக்கும் அப்பா அம்மாவால் நான் பிறந்தேன். நான் பிறந்த நாட்டில் வசதி இருப்பதால் நான் நன்றாக வாழ்கின்றேன், எத்தியோப்பியாவில் வசதி இல்லாததால் அங்கு வாழ முடியவில்லை என்பதை சிந்திக்க வேண்டும். ஆகவே பழைய பிறப்பிலிருந்து தான் இந்த பிறப்புக்கு வந்தோம் என்பதை அவர்கள் விளங்காவிட்டாலும், அல்லது இந்த பிறப்பிலிருந்து இன்னொரு பிறப்புக்குத்தான் போகின்றோம் என்பதை உணராவிட்டாலும், இந்த விஞ்ஞான உலகத்தில் இப்போது இருக்கும் நிலையில் ஏன் இந்த வேறுபாடு என்பதை சிந்திக்க வேண்டும். ஆகவே நாட்டுக்கு நாடு, இடத்திற்கு இடம், குடும்பத்துக்கு குடும்பம் எல்லாம் ஒன்றாக இருந்தால் அவர்களுடைய விஞ்ஞானம் வெற்றி. ஏன் ஒன்றாக இல்லை? அதற்கு காரணம்தான் இதற்கும் மேலே ஒன்று இருக்கின்றது. அது என்ன? அந்த கேள்வியை நாங்கள் எல்லாம் சமுதாயத்தினரிடம் கேட்டு பதில் காண வேண்டும். அந்த கேள்வி என்ன? ஒரே பாடசாலையில் நீங்கள் 100 பேர் படிக்கின்றீர்கள், 100 பேருடைய அறிவுத்திறனை எடுத்தீர்கள் என்றாலே அந்த 100 பேரிலேயும் வெவ்வேறான அறிவுத்திறன்கள் இருக்கின்றது. அல்லது நீங்கள் என்னென்று மற்ற பிள்ளைகளுக்கு மேலாக உயர்த்தியாக படிப்பீர்கள், அதற்குரிய பதில் என்ன? அதற்கு விஞ்ஞானமாக நான் இன்டெலிஜென்ட் என்று சொல்லலாம். ஆனால் இன்டெலிஜென்ட் என்று சொல்லும் இருக்கும் 10 பிள்ளைகளிலும் நீங்கள் ஒரு வித்தியாசமாயிருக்கின்றீர்கள். அதாவது நீங்கள் டிஸ்டிங்ஷன் எடுக்கின்றீர்கள் என்றால் டிஸ்டிங்ஷன் பிளஸ் என்று சொல்லுவோம், டி பிளஸ்ஸை எடுக்கின்றார்கள் மற்ற பிள்ளைகள் என்றால். ஏன் அந்த வித்தியாசம்? ரெண்டு பேரும் இன்டெலிஜென்ட் தானே. ஆகவே ஆன்மா என்பது இண்டிவிஜுவாலிட்டி. ஆகவே இது நாங்கள் எடுத்த உடலிலோ உடலின் செயலாலோ வரவில்லை, இது எங்கேயோ தோன்றி இருக்கின்றது. அதைத்தான் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள், இந்த தத்துவங்கள் விளங்கப்படுத்துகின்றன. நாங்கள் எங்கிருந்து வந்தோம், எங்கு போகின்றோம் என்பதை அவர்களுக்கு சிறிதாக எடுத்து சொல்லலாம். அது நம்பக்கூடிய விடயமாக இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு அதை சிந்திக்கும் திறனை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தால் அவர்களுக்கு தேடும் பக்குவம் கிடைக்க வேண்டும். முதலாவதாக அது மாத்திரமல்ல, நாங்கள் அறிந்த விடயத்தின்படி அவர்களுடைய வினை கணக்குகள் சரியாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, இந்த மாயையில் சிக்கும் தன்மையும் அவர்களுக்கு உண்டு என்பதை அவர்கள் அறிய வேண்டும். ஆகவே எந்த விடயத்தை எந்த அருளாளர்களை எடுத்தாலும் சரி, எந்த மனிதர்களை எடுத்தாலும் சரி, தேடல் என்று ஒன்று தொடங்கும் வரை அது ஆன்மீகமாக இருக்க தேவையில்லை, வாழ்க்கையை கூட அது பொருந்தும். தேடல் என்று ஒன்று இருக்கும் வரை அது அவர்களுக்கு கிடையாது. அந்த விடயம் அது வாழ்க்கைக்குரிய விடயமாக இருக்கலாம், குடும்பத்துக்குரிய விடயமாக இருக்கலாம், கல்விக்குரிய விடயமாக இருக்கலாம், ஆன்மீகத்துக்குரிய விடயமாக இருக்கலாம். ஆகவே தேடல் தொடங்க வேண்டும். அந்த தேடல் தொடங்குவதற்குரிய முயற்சிகளை நீங்கள் பலவிதமாக உங்களுக்கு அறிந்த அளவில் அவர்களை அந்த தேடல்களை வரப்பண்ணும் கேள்விகளை கொடுக்க தொடங்கிவிட்டீர்கள் என்றால், இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து அவர்கள் பல விடயங்களை அறிய முற்பட்டால் அவர்கள் அதை பற்றி கொள்வார்கள். அதேபோல் உங்களுடைய வாழ்க்கை, அதாவது எங்களுடைய வாழ்க்கையும் அதை தெரிந்தவர்களுடைய வாழ்க்கையும், வாழ்க்கை நாங்கள் சாதாரணமாக வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து அது மாறுபட்டு இப்போது வாழ நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். அவர்கள் அதை பார்த்து உணர வேண்டும். ஆகவே நாங்கள் ரோ மாடல் என்று சொல்லுவோம். இந்த சைவ சித்தாந்த வகுப்பை படித்து கொண்டிருப்பவர்கள், படித்து கொண்டிருக்கும் குடும்பத்தவர்கள் அந்த வழியை பின்பற்றி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து காட்டும் போது அவர்களுக்கு அவர்கள் அதை நம்புவார்கள் நிச்சயமாக. ஆனால் நாங்கள் படித்துவிட்டு எங்களுடைய அதே வாழ்க்கையை அவர்கள் முன் வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்களையே வந்து ஏளனமாக கேட்பார்கள், நீங்கள் படித்து கிழித்து விட்டீர்கள், என்ன உங்களோட வாழ்க்கையில் மாறிச்சது? அதே மாதிரித்தானே இருக்கின்றீர்கள், அதே மாதிரித்தானே செயல்படுகின்றீர்கள், எங்களுடன் அதே மாதிரித்தானே கத்துகின்றீர்கள் என்று அவர்கள் அதுகளை முன்வைக்கும் போது நாங்கள் தலையை குனிந்து கொண்டு செல்ல வேண்டிய நிலை. ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்வி நல்லம், இது பல பலவித கோணங்களில் கதைக்கலாம். ஆனால் அவர்கள் அறிவுத்திறன், இப்படியான அறிவுத்திறன் குறைந்த நிலையில் இருக்கின்றார்கள், சிறார்கள். நாங்கள் அறிவுத்திறன் ஓரளவில் இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இதை அறிந்து உணர்ந்து மெது மெதுவாக அவர்களை கொண்டு வர வேண்டுமே தவிர, சைவ சித்தாந்தத்திலோ கிரியா யோகத்திலோ சிறார்களுக்கு இப்படி 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 சொல்லி கொடுங்கள், சொன்னால் அவர்கள் அதை பற்றினால் வந்து விடுவார்கள் என்று ஒரு கணக்கில்லை என்பது என்னுடைய சொந்த அபிப்பிராயம். இவையெல்லாம் எங்கிருந்து கிடைத்தது? இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலும் கிரியா யோகத்திலும். அதை விட எங்களுக்கு கிடைத்த கிரியா யோகம், இந்த உடல் நாங்கள் அல்ல என்று சைவ சித்தாந்தமும் சொல்கின்றது. நாங்களும் அறிகின்றோம், அதை அவர்களும் அறிவார்கள். ஏனென்றால் அவர்களுடைய லிமிட்டேஷனுக்கு மேல், சிறார்களுடைய அவர்களுடைய லிமிட்டேஷன், அதற்கு எனக்கு தமிழ்ச்சொல் உடனே வருகின்றதில்லை, அவர்களுடைய லிமிட்டேஷனுக்கு மேல் ஏதோ ஒன்று நடக்கின்றது என்பது எல்லா சிறார்களும் அறிவார்கள் என்றபடியால் அதை வைத்து சரியாக அவர்களை வழி நடத்த வேண்டும். அந்த சக்தி தான் எங்களுக்கு மேலாக இருக்கும். அதை ஒரு சக்தியாகவே அவருக்கு சொல்லலாம், அப்படி இல்லை என்றால் பெரும்பொருள் என்று சொல்லலாம். அப்படி ஒன்று தான் இதை இயக்குகின்றது, அதை எங்களை விட மேலானது என்பது அவர்கள் நிச்சயமாக விரைவாக அறியலாம். அதற்கு இன்னொரு விடயமும், அவர்கள் நித்திரைக்கு போகும் போது, இவ்வளவு விஞ்ஞானம் படித்தவர்கள் நித்திரைக்கு போகும் போது ரெண்டு விடயங்கள் நடக்கின்றது என்று படித்திருக்கின்றோம். அவர்கள் அந்த நித்திரைக்கு போன பிறகு அவர்களுக்கு கிடைக்காத விடைகள், சில விடைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் நித்திரையில் கிடைக்கின்றது. அது கனவு நிலையா இருக்கலாம், உறக்க நிலையா இருக்கலாம், ஆழ்ந்த உறக்கமாக இருக்கலாம், உயிர் படக்கமாக இருக்கலாம். அது எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கு, அது ஆன்மீக விடயம் என்று தேவையில்லை. அதே போல்தான் பல விஞ்ஞானிகளுக்கு அவர்கள் ஆராய்ச்சி செய்யும் போது அவர்களுக்கு தேவையான விடயம் எல்லாம் நனவில் கிடைத்ததை விட இப்படியான மற்றைய நான்கு நிலைகளில் கிடைத்ததுதான் உண்மை என்பதும் அவர்களுக்கு யூடியூப்பில் வாசிக்கும் போது தெரிந்த ஒரு விடயம். ஆகவே அந்த நான்கு நிலைகளும் அவர்களுடைய விஞ்ஞான கட்டுப்பாட்டில் இருக்கின்றதா என்பது அடுத்த கேள்வி. அவர்களுக்கு அவர்கள் மீண்டும் கண்ணை முழித்து நனவு நிலைக்கு வருவார்களா என்பதற்கு யார் உத்தரவாதம்? ஆகவேதான் இந்த தத்துவங்களாகிய 36 தத்துவங்களில் 35 கருவிகள் என்ன மாதிரி நனவு நிலையிலிருந்து உயிர் படக்கும் வரைக்கும் இந்த கருவிகள் டேர்ன் ஆஃப் ஆகின்றது. கடவுளால் அதை செய்பவன் யார்? அவர்கள் சொல்லலாமா, தங்களுடைய விஞ்ஞானம் சொல்லுது இரவு 1 மணிக்கு 5 கருவிகள் நிற்கின்றது, 2 மணிக்கு 3 கருவிகள் நிற்கின்றது, 8 மணிக்கு 4 கருவிகள் நிற்கின்றது என்று சொல்லலாமா? முடியாது. அது எங்கு இருக்கின்றது? யார் கொடுத்தான்? ஆனால் அவர்களால் ஒன்றை மாத்திரம் சொல்லேலும், இரவில் படுத்திருக்கும் போது எங்களுக்கு செமிபாடடைகின்றது என்று. அதை நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆகவே விஞ்ஞானம் என்பது ஒரு லிமிட்டேஷன். இதை ஒரு உதாரணத்துக்காகத்தான் சொன்னேன். ஒரு லிமிட்டேஷன் வரைக்கும் தான் அவர்களாலே சொல்லலாமே தவிர, மிச்சய விடயங்களில்தான் நடக்கின்றது. யார் நடத்துகின்றான்? என்னென்று செயல்படுகின்றது? நான் 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 என்று சொன்ன நான் எங்கே நித்திரைக்கு சென்றவுடன்? இப்படியான அடிப்படை சில விடயங்களை நீங்கள் கேட்பதால், சொல்லிக் கொடுப்பதால் அவர்களுடைய சிந்தனையை தூண்டுங்கள். இந்தளவும் இந்த கேள்விக்கு பதிலாக இன்றைய நிலை காணும் என்று சொல்லி, நான் இப்போது உங்களை கார்த்திகேயன் ஐயா, இறைவன் ஐயா, இந்த சத்சங்கத்தில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வதற்கு அழைத்துச் செல்கின்றேன். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
நமா.
இப்போது இறைவன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய
ஓம்
நமோ.
சிவாய நமோ. சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை தத்துவங்களும் கேள்வி பலர் மூலியமாக இருந்தது. அதில் முதலாவதாக மாலையை பற்றிய விளக்கம் வைக்கப்பட்டது. அதற்கும் மிகவும் சுருக்கமாக தெளிவான பதில் கிடைக்கப்பட்டது. எனவே நாங்கள் சுத்தமாலை அசுத்தமாலையை பற்றி படித்ததிலிருந்து அந்த அசுத்தமாலையில் உள்ள காலம் நியதி கலை வித்தை அழகம் உருடன் மாலையில் முக்கியமாக அந்த கலையின் கீழ் வருவதுதான் பிரதிநிதி மாயை என மிக தெளிவாக விளக்கப்பட்டதிலிருந்து அதை பற்றிய தெளிவின்மை மிகவும் தெளிவாக விளங்குகின்ற என்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இளைய சமுதாயத்திற்கு சைவ சித்தாந்தத்தை என்னவாறு இருக்கலாம் என்ற 2வது கேள்வி மிக சிறப்பாக சுருக்கமாக விளக்கங்களுடன் தரப்பட்டது. அதன் மூலம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கும் கேட்டல் அறிவின் மூலம் எவ்வாறு செயற்படுகின்ற என்பதை அறிதல் வேண்டும் என்ற கருத்தும், அறிந்த பின்பு அதை நாங்கள் பரிசோதிக்க வேண்டும், அதன் பின்புதான் அவர்களுக்குரிய அறிவுத்திறனுக்கு ஏற்ப புரிய வைக்க முடியும் என்ற இதையும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமில்லை, எவ்வளவு அறிவுத்திறன் இருந்தாலும் நாங்கள் எங்கிருந்து வந்தோம் வந்து செல்கின்றோம் என்ற அறிவு நிலை இருக்கும் நிலையிலிருந்து அவர்கள் இந்த கேள்விக்குரிய பதில் விளங்கும் என்பது மிக தெளிவாக விளக்கப்பட்டது. எனவே இன்றைய சத்சங்கத்துக்குரிய 2 பதிலடக்கம் மிக சிறப்பாக தெளிவு கிடைக்கப்பட்டது. நன்றி. ஓம் பிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரிய
ஓம்
பாபாஜி
சிவாய
நமோம்.
நமோ.
ஓம்
ஓம்
சிவாய
சிவாய
நம.
நமோ.
நன்றி இறைவன் ஐயா. அதற்கு மேலாக சில கருத்துக்களையும் சொல்லி அந்த கேள்விக்குரிய பதில்களை மெருகூட்டி இருக்கின்றீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். கார்த்திகேயன் ஐயா, நீங்க பேசலாம். குரல் கேட்கவில்லை. கார்த்தி சார் பேசலாம். கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய குரல் கேட்கவில்லை. பேசுங்க அப்ப. ஒருக்கா கேட்டுச்சது குரல், தொடர்ச்சியாக கேட்கவில்லை. உங்களுடைய ஹலோ, இப்ப கேட்குது. பேசுங்க கார்த்தி சார். கார்த்தி சார் மீண்டும் கேட்கவில்லை. இப்ப கேட்குது. பேசுங்க பேசுங்க, கேட்குது. ஹலோ கார்த்தி சார், கேட்கின்றது. பேசுங்க. ஹலோ கார்த்தி சார், கேட்கின்றது, பேசுங்கள். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நம.
இன்றைய சச்சங்கம் மாய தத்துவத்திலிருந்து, மாயா காரியம் தத்துவத்திலிருந்து, சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை வைத்து சிறப்பாக இந்த சச்சங்கம் இன்றைக்கு சிறப்பாக அமைந்திருந்தது. அது மட்டுமல்ல, நிறைய சைவ சித்தாந்தத்தில் உள்ள கருத்துக்களை உள்ளடக்கி உயிர் படக நிலையை பத்தியும் சில விஷயங்களை நீங்க நல்லா சைவ சித்தாந்தத்திலேருந்து குறிப்பிட்டிருந்தீங்க, சிறப்பாக இருந்துச்சு. சைவ சித்தாந்தத்தினுடைய வளர்ச்சி எப்படி நடக்குது, சிறப்பாக எல்லாம் சிறப்பாக இருந்தது. பாபாஜி என்றென்றும் பிரார்த்தனை பண்ணுவோம்.
நன்றி கார்த்தி சார். உங்களுடைய இடத்தில் இணைப்பு அவ்வளவு நன்றாக இல்லை என்று நினைக்கின்றேன். இருப்பினும் நீங்கள் சொன்ன இறுதியில் சொன்ன எல்லா விடயங்களும் ஓரளவு கேட்டது. விடயங்கள் எல்லாம் ஓரளவு கேட்டது. நன்றி உங்களுடைய கருத்து சுருக்கத்திற்கு. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். மீண்டும் ஏதும் பேசுவீர்கள் என்றால் பேசுங்கள், நேரம் உண்டு. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. இப்போது நான் கேள்வி பதில்களுக்கு விடை காண பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண்பதற்கு உங்களை அழைத்துச் செல்கின்றேன். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம.